إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، اللهم علمني ما ينفعني وأيدني بروح القدس وأنطق لساني بالحق والصواب، واستعملني في الجهر بالحق والصدع بكلمتك لا إله إلا الله. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருளை கொண்டு அல் குர்ஆனுடைய சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தின் விரிவுரையிலே இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்முடைய ஈமானுடைய முன்னேற்றத்திற்கும் அமல்களுடைய முன்னேற்றத்திற்கும் தக்வாவின் முன்னேற்றத்திற்கும் காரணமாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சூரா லுக்மான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அடியார்களை அவர்கள் அல்லாஹுவின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகவும், அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களை அடியார்கள் அவன் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகவும், அந்த அடியார்களுக்கு அல்லாஹுவின் கட்டளையின் மீது இருக்கின்ற மதிப்பு மரியாதையின் காரணமாகவும் தான் உயர்த்துகின்றான். புரியுதுங்களா? அல்லாஹு தஆலா ஒரு அடியானை உயர்த்துகிறான் என்றால் அந்த அடியானுக்கு அல்லாஹுவின் மீது அன்பு ஈமான் எவ்வளவு இருக்கிறது, அல்லாஹுடைய மார்க்கத்தை சட்டங்களை அவன் எந்த அளவு மதிக்கின்றான், அதை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா அவனிடத்திலும் அந்த அடியானுக்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான், மக்களிடத்திலும் அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வைக்கின்றான், இறுதி நாள் வரை அந்த கண்ணியத்தை தொடரச் செய்கின்றான். ஆட்சியினால் உள்ள கண்ணியம், கவனியுங்கள், ஆட்சியினால் உள்ள கண்ணியம், செல்வத்தினால் உள்ள கண்ணியம், மற்ற பதவிகளினால் உள்ள கண்ணியம், இந்த எல்லா கண்ணியமும் தற்காலிகமானது. ஆனால் ஈமான் மற்றும் அல்லாஹுடைய மார்க்கத்தினால் ஒருவருக்கு வழங்கப்படக்கூடிய கண்ணியம் நிரந்தரமானது. இந்த உலகத்திலும், இந்த உலகத்தின் இறுதி நாள் வரை, பிறகு மறுமை நாளிலும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இவர் யார்? சாதாரணமான ஒரு அடிமை, ஒரு கருப்பு நிற மனிதர், பார்ப்பதற்கு ஒரு அழகற்ற தோற்றமுடையவர். ஆனால் அவருடைய இறை அன்பு, அவருடைய மார்க்கப்பற்று, அவருடைய கல்வி அறிவு, அல்லாஹுவை அவர் அறிந்து கொண்டார், அல்லாஹுடைய ஞானத்தை அவர் ஞானத்திலிருந்து அவர் புரிந்து கொண்டார், அல்லாஹு தஆலா அவரை உயர்த்தினான் உயர்த்தினான். தனது இறை தூதர்களின் அறிவுரைகளை கூறக்கூடிய, தனது இறை தூதர்களின் அறிவுரைகளை கூறக்கூடிய அவருடைய கண்ணியத்திற்குரிய இறுதி வேதத்தில் இந்த ஒரு மனிதரையும் நினைவு கூறி அவர் கூறிய உபதேசங்களையும் அல்லாஹ் நினைவு கூறுகிறார். சயீத் இப்னு ஜுபைர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். பார்க்கறதுக்கு சரியான கருப்பு, கருப்புனா கருப்பு, அவ்வளவு கருப்பு. அவர் வர்றதை பார்த்த உடனே சயீத் இப்னு ஜுபைர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்றாங்க, சகோதரரே, நீ கருப்பு என்பதால் கவலைப்படாதே. நம்மளே ரொம்ப பேருக்கு அப்படித்தானே, கருப்பா இருந்தா பிடிக்காது, என்ன எல்லாம் வெள்ளை கலரா பார்ப்பான், கருப்பா இருக்கிறார். சொன்னாங்க, கருப்பு என்பதால் கவலைப்படாது. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ கருப்பு என்பதால் கவலைப்படாது, அல்லாஹு தாலா உன் இன, அதாவது உன் நிறத்தை சேர்ந்தவர்களில் மூன்று மனிதர்களை மிக மிக உயர்வாகி வைத்திருக்கின்றான். உன் நிறத்தை சேர்ந்தவர்களில் மூன்று பேரை மிக உயர்வாக்கி வைத்தான். அவர்கள் மிக கண்ணியத்திற்குரியவர்களா இருந்தார்கள். ஒன்று லுக்மான், சூதான் நாட்டைச் சேர்ந்த ஒரு கருப்பு இன மனிதர். இரண்டாவது ரசூலுல்லாஹுடைய பாசத்திற்குரிய, நேசத்திற்குரிய, ரசூலுல்லாஹுவின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நெஞ்சத்தின் அந்த கருணைக்கும் தகுதியான பிலால் ஹபஷி. மூன்றாவது சொன்னார்கள் உமருடைய அடிமை மிஹ்ஜா. இவர்கள் கருப்பு நிறமாக இருந்தாலும் இவர்களுடைய ஈமானால், இவருடைய இல்மால், இவர்களுடைய ஞானத்தால் இவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால நீ கருப்பு என்பதனால கவலைப்படாதே என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நிறைய அறிஞர்கள், தாபியின்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள். இடையிடையே சில விஷயங்களை பார்ப்போம். இவர் நபி அல்ல, அல்லாஹ்வுடைய ஞானம் வழங்கப்பட்ட ஒரு மனிதர். ஆடு மேய்க்கக்கூடியவராக இருந்தார். பிறகு தச்சர், ஆசாரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் இவருடைய சிந்தனை சதா கல்வியை பற்றி, ஞானத்தை பற்றி, அறிவை பற்றி சிந்திப்பது, அமைதியாக இருப்பது, பிறருடைய செல்வத்தின் மீது ஆசை இல்லாமல் இருப்பது, தனது பார்வையை தாழ்த்தி இருப்பது, தனது கற்பை பாதுகாத்து இருப்பது, தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது, இந்த நல்ல குணங்களை கொண்டு அல்லாஹ் இவருக்கு ஞானத்தின் ஊற்றுக்கண்களை திறந்து கொடுத்தான். அவங்களே சொல்றாங்க, இது ஒரு தடவை ஒருத்தர் வந்து கேட்கிறார், லுக்மான் நீ ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தாயே, ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாயே, இன்று அரசர்களில் இருந்து, மன்னர்களில் இருந்து, மந்திரிகளில் இருந்து உன் வீட்டு வாசலை மக்கள் மிதித்துக் கொண்டே இருக்கிறார்களே, உன்னுடைய சாதாரண இந்த குடிசைக்குள், உன்னுடைய சாதாரண இந்த விரிப்புக்குள் உலகத்தின் செல்வந்தர்களெல்லாம் வந்து அமர்ந்து விட்டு செல்கிறார்களே, இப்படிப்பட்ட கண்ணியம் உனக்கு ஏன் கிடைத்தது? லுக்மான் சொல்கிறார், சகோதரா அந்த கண்ணியம் உனக்கும் வேண்டுமென்றால் சொல்கிறேன், நான் என் பார்வையை பாதுகாத்துக் கொண்டேன், என் கற்பை பாதுகாத்துக் கொண்டேன், என் ஆசையை பாதுகாத்துக் கொண்டேன், தேவையற்ற விஷயங்களை விட்டு நான் என்னை தூரமாக்கிக் கொண்டேன், அல்லாஹ் எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தான். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனத்தில் பதிய வைத்து இன்னைக்கு போய் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸையும் அது உங்களுக்கு சொல்லித்தர, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. இமாம் முஸ்லிமுடைய ஹதீஸ். ஒரு முஸ்லிமுடைய அழகிய பண்புகளிலே ஒன்று தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுவது. இன்றைக்கு வீட்டில் உள்ள, குடும்பத்தில் உள்ள, தொழிலில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் என்ன? தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது, தேவையில்லாததை பேசுவது, தேவையில்லாததை சிந்திப்பது, தேவையில்லாததை செய்வது. அப்ப இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவருடைய திருவேதத்திலே, அதுவும் வேதங்களில் சிறந்த வேதத்திலே அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி, அந்த அத்தியாயத்தின் பெயர் அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய தூதராலும் லுக்மான் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டதென்றால், இங்கே நாம் நமது ரப்புடைய, நமது ரப் அல்லாஹுடைய அந்த சுன்னாவை பார்க்கிறோம். அவனுடைய சுன்னா என்ன? யார் அவனை நேசிக்கிறார்களோ அவனும் அவர்களை நேசிப்பான். இனத்தை பார்க்க மாட்டான், நிறத்தை பார்க்க மாட்டான், அவருடைய முந்தைய வாழ்க்கைகளையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இதான் எப்படி அவர் முன்னாடி எப்படி இருந்தாரு, எல்லாத்தையும் மன்னிச்சு எரேஸ் பண்ணிடுவான் மொத்தமா, டோட்டலா. தன்னை நேசிப்பவர்களை அவன் நேசிப்பான், தன்னை நம்பிக்கை கொண்டவர்களை அவன் அரவணைத்துக் கொள்வான். தனது தீனுடைய, தன்னுடைய இல்மை யார் படிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என்று பாருங்க. இவர் எந்த காலத்திலே வாழ்ந்தார்? தாவூது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பிருந்து, பிறகு தாவூது நபியுடைய காலம், பிறகு இவ்வளவு தூரமான ஒரு காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதரை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். எப்படி? அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நபிமார்களுக்கு என்ன துஆ சொல்லப்படுமோ அந்த துஆவை அவருக்கு ஓதி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் ஈடேற்றமும் அல்லாஹுவின் ஆசீர்வாதங்களும் புகழுரைகளும் அந்த நல்லடியார் மீது நிலவட்டும். உலகத்தில் இதை விட பெருசு என்னங்க சொல்லுங்க? எத்தனையோ மன்னர்களை மக்கள் இன்று மறந்திருக்கிறார்கள், தெரியாது. ஆனால் லுக்மானை மறக்க முடியுமா? கியாம நாள் வரை அல்லாஹ்வுடைய தொழுகையிலே ஓதப்படுகின்ற திருவசனங்களாக அவர்களுடைய அறிவுரையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்றால் அங்கே நாம் படிப்பினை பெற வேண்டியது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா விரும்பிய தன்மைகள் இருந்தன. ஆகவே சகோதரிகளே, நாம் இந்த சூராவுடைய தொடக்கத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை நம்முடைய கல்பை சுத்தம் செய்வது. நம்முடைய கல்பை அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மைகளை கொண்டு நிரப்புவது. நம்முடைய கல்பின் அத்தனை ஓரங்களையும், நம்முடைய கல்புடைய அத்தனை ஓரங்களையும், நம்முடைய கல்புடைய அத்தனை அதனுடைய ஆழம், நடு, மேல், இப்படி எல்லா இடங்களையும் அல்லாஹுடைய அன்பினால், அல்லாஹுடைய ஈமானால், அல்லாஹுடைய தக்வாவினால், அல்லாஹ் விரும்பக்கூடிய குணங்களினால் நிரப்பிக்கொண்டே சென்றால் அல்லாஹு தாலா நிச்சயமாக அவருடைய நெருக்கம் பெற்ற அவன் நேசிக்கின்ற நல்லவர்களில் நம்மை இவ்வுலகத்திலும் வைப்பான், மறுமையிலும் வைப்பான். அதைத்தான் இந்த சூராவுடைய அடிப்படை படிப்பினையாக நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பாருங்கள், அல்லாஹு தஆலா இந்த சூராவை ஆரம்பிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை முடிக்கும் போது இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தொகுத்து சொல்வோம். இந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன சூராவாக இருந்தாலும் 34 வசனங்கள் தான். ஆனால் இந்த 34 வசனங்களிலே 34 தலைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அது வந்து மிகையாக ஆகாது. அவ்வளவு விஷயங்களை அல்லாஹு தாலா சுருக்கமாகவும் சிந்திப்பவர்களுக்கு விரிவாகவும் ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஞான பொக்கிஷங்களாகவும் வைத்திருக்கிறார். அல்லாஹு தாலா ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தின் தொடக்கத்தை பாருங்கள். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். இதனுடைய விளக்கங்களை மற்ற பல உலமாக்கள்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம். அல்லாஹு தஆலா அரபுகளை பலவீனப்படுத்துவதற்காக இது போன்ற வார்த்தைகளை அவன் முன்வைக்கிறான். இதிலே அல்லாஹ்விற்கு பல ரகசியங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, அரபுகளே, நீங்கள் எந்த மொழியை பேசுகிறீர்களோ, எந்த எழுத்துக்களினால் உருவான வார்த்தைகளை வைத்து கவிதைகளை எழுதுகிறீர்களோ அதே வார்த்தைகளினால் சொல்லப்பட்ட வசனங்கள் தான் இந்த வசனங்கள். உங்களால் முடிந்தால் இது போன்ற வசனங்களை கொண்டு வந்து பாருங்கள். அலிஃப் லாம் மீம், இதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தை அல்லாஹ் மிக அறிந்தவன். இந்த வார்த்தைகளிலிருந்துதான் இந்த குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளிலிருந்துதான் இந்த குர்ஆன் மொழியப்பட்டிருக்கிறது. உங்களால் முடிந்தால் சொல்லி பாருங்கள். இறுதி நாள் வரை அரபுகள் இயலாமையில் இருந்தார்கள், இன்று வரை இருக்கிறார்கள். குர்ஆனை போன்று ஒரு வசனத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அலிஃப் லாம் மீம், இது அல்லாஹ்வுடைய ரகசியங்களிலே ஒன்று. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சிர்ரும் மின் அஸ்ராரில்லா, அல்லாஹ்வுடைய ரகசியங்களில் ஒரு ரகசியம். இதனுடைய உண்மை விளக்கத்தை மூமின்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் போது புரிந்து கொள்வார்கள். எல்லா விஷயத்தையும் குர்ஆன்ல ஒட்டுமொத்தமா இப்பயே எல்லாத்தையும் புரிந்து விட வேண்டும் என்று முயற்சிக்க முடியாது. சில விஷயங்களை புரிய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவற்றை புரிவது ஈமான். சில விஷயங்களை நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவற்றை நம்புவது ஈமான். சில விஷயங்களை பற்றி அமைதி காக்கும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவற்றை பற்றி அமைதி காப்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. எதை பேச வேண்டும் என்று சொன்னானோ அதை பேசுவது ஈமான், எதை பேசக்கூடாது என்று சொன்னானோ அதை பேசாமல் இருப்பது ஈமான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை பற்றி, இது போன்ற வசனங்களை பற்றி, அல் ஹுருஃபுல் முக்கத்தாத், அவர்கள் எதுவும் சொல்லவில்லை, சஹாபாக்களும் எதுவும் கேட்கவே இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இது குறித்து அமைதி காத்து வந்தார்கள். இதனுடைய இல்மை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தார்கள். இதன் மூலமாக அல்லாஹு தாலா உலக மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றான். மனிதர்களே, உங்களுக்கு அறிவை கொடுத்தவன் நான், உங்களது அறிவுகளை படைத்தவன் நான், எனவே உங்களது அறிவுகளை என்னுடைய இல்முக்கு முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பித்து விடுங்கள், சரணடைய செய்து விடுங்கள். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? உங்களுடைய அறிவை கொண்டு எனது இல்மை சோதித்து பார்க்காதீர்கள். மனிதன் அப்படித்தான் தவறு செய்கிறான். எப்படி? ரப்புடைய இல்மை இவனுடைய அறிவை கொண்டு சோதித்து பார்க்கிறான். முட்டாள்கள். அல்லாஹுடைய இல்மை கொண்டு தன்னுடைய அறிவை சீர்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய இல்மை கொண்டு தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி செய்யக்கூடாது? தன்னுடைய அக்கலை கொண்டு, புத்தியை கொண்டு அல்லாஹுடைய அறிவை சரிபார்க்க கூடாது. பைத்தியக்காரனாக ஆகிவிடுவான். அல்லாஹு தாலா அதற்குத்தான் இங்கே சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களே, உங்களுக்கு அறிவை கொடுத்தவன் நான், உங்களை அறிவாளிகளாக, உங்களை ஞானவான்களாக, உங்களை சிந்தனைவாதிகளாக, உங்களை அறிஞர்களாக ஆக்கியது நான், எனக்கு நீங்கள் அறிவு சொல்லிக் கொடுக்க வராதீர்கள். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், இதோ எனது வேதம் அறிவுடையது, எனது வேதம் ஞானங்களால் நிறைந்தது, எனது வேதம் புத்திகளால் நிறைந்தது, எனது வேதம் ஆழ்ந்த கருத்துகளால் நிறைந்தது. அதனுடைய வசனங்களை படித்து படித்து உங்களது அறிவை பெருக்குங்கள். அறிவு எங்கிருந்து எடுக்கணும்? அல்லாஹுடைய வேதத்திலிருந்து, அல்லாஹுடைய இல்மிலிருந்து மனிதன் அறிவை பெற வேண்டும். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம். குர்ஆனை அல்லாஹ் ரொம்ப கண்ணியப்படுத்துகிறார். அரபியிலே தில்க என்று சொன்னால் அது என்று அர்த்தம், அவை என்று அர்த்தம். ஆனால் தமிழில் எப்படி அர்த்தம் செய்யப்படுகிறது? இவை என்று அர்த்தம் செய்யப்படுகிறது. இவை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் தில்க, தூரத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டுவதற்கு சொல்லப்படுகிறது. ஏன் தெரியுமா? அரபியிலே சமீபத்தில் இருப்பதற்கு தூரத்தில் உள்ள வார்த்தையை கொண்டு சுட்டிக்காட்டுவதனுடைய நோக்கங்களிலே ஒன்று அந்த அருகில் இருப்பதை கண்ணியப்படுத்துவதற்காக. ரொம்ப உயர்வாக, உதாரணமா தமிழில் கூட நீங்க பார்க்கலாம், ஒருத்தனுடைய பேரை எழுதிட்டு அவர்கள்னு போடுவாங்க. அவர்கள் அவர் இங்கே தூரமா இருக்கிற பேர் தான் பக்கத்தில் இருக்க, இவர்கள் தானே போடணும். எப்படி போடுவாங்க? அவர்கள் போடுவாங்க. ஏன் இல்லம்மா? கவனிக்கிறீங்களாமா எல்லாரும்? எதனால போடுவாங்க? மரியாதைக்காக. அன்பானவர்களே, இங்கே அல்லாஹு தாலா நமக்கு இன்னொரு பாடத்தையும் சொல்லுகின்றான். நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு மிக தகுதியானது அல்லாஹுடைய கலாம். இல்ம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அந்த கண்ணி கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இல்முகளிலேயே பெரிய இல்ம் எது? குர்ஆனுடைய இல்ம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களிலே மிக கண்ணியத்திற்குரியவர் குர்ஆனை கற்றவர், கற்றுக் கொடுப்பவர். நம்ம லிஸ்டில் அப்படி தனியா வேற, நமக்குன்னு ஒரு தனி டிக்ஷனரி இருக்கும். புரியுதுங்களா? மார்க்கத்துக்குன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கும், அப்புறம் நமக்குன்னு ஒரு டிக்ஷனரி இருக்கும். உள்ளதிலேயே அதாவது நம்ம வந்து ரொம்பவும் தாழ்வா யாரை பார்ப்போம்னு சொன்னா மதரசால குரான் மனப்பாடம் பண்றவங்கள. அங்க யாரை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க? யாராவது ஏழை மாணவர்களை. குரான் படிக்கிறார் மதரசாலை. அப்படியா? சார், பெரிய ஏதாவது ஒரு ஸ்கூல்ல சொல்லி அந்த அந்த ஸ்கூல்ல படிக்கிறாரா? எப்படி பார்த்தீங்களா? சொன்னார்கள், உங்களில் மிக கண்ணியத்திற்குரியவர் குர்ஆனை கற்பவர், அதை கற்றுக் கொடுப்பவர். அல்லாஹ் சொல்லுகிறான், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், இது ஞானம் நிறைந்த ஹகீம். அல்லாஹ்வுடைய பெயர்களிலே ஒன்று அல் ஹகீம். அந்த பெயரை அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்திற்கும் சொல்லுகின்றான். ஞானம் நிறைந்த, ஹிக்மத்துகள் நிறைந்த. எவ்வளவு ஹிக்மத் இருக்கு குர்ஆன்ல சொல்லுங்கம்மா பார்க்கலாம். குரான்ல எவ்வளவு ஹிக்மத் இருக்கு? ஒரு 10 வால்யூம்ல எழுதிடலாமா? 20 வால்யூம்ல எழுதலாமா? 200 வால்யூம்ல? சுப்ஹானல்லாஹ். இதே அத்தியாயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் இங்கே சொல்லி காட்டுகின்றான். 27வது வசனத்திலே, இதே அத்தியாயத்திலே, இந்த குர்ஆனுடைய ஞானங்கள் எப்பேற்பட்டதென்றால், உலக மனிதர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உலகத்தில் உள்ள மரங்களையெல்லாம் எழுதுகோள்களாக ஆக்கி கடல்களையெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக மையாக ஆக்கி எழுதினாலும் குர்ஆனின் ஞானங்களை எழுதி முடிக்க முடியாது. புரியுதா இல்லையா? தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், இது ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய, ஹிக்மத்துகள் நிறைந்த, புத்தி நிறைந்த வேதத்தினுடைய, அறிவு நிறைந்த வேதத்தினுடைய வசனங்கள். எனவே இதை ஓதுங்கள், இதை சிந்தியுங்கள், இதற்கு உங்களது நேரத்தை கொடுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்ம் எங்கிருந்து கிடைத்தது? குர்ஆனிலிருந்து கிடைத்தது ஞானம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கப்பட்டது, அழிய உங்களுக்கு ஞானத்தின் ஊற்று எங்கிருந்து உதித்தோடுகிறது? குர்ஆனை பார்த்து சொன்னார், காட்டி சொன்னார்கள், இந்த இரண்டு அட்டைகளுக்கு இடையில் உள்ளதை நாங்கள் ஓதுகிறோம் என்று. இன்று விசித்திரம் என்ன தெரியுமா? அறிவுக்காக வேண்டி குர்ஆனை விட்டுவிட்டு மற்ற தத்துவ எழுத்தாளர்களுடைய, மற்ற மனிதர்களுடைய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதெல்லாம் குர்ஆனிலிருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒன்று. இது நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து நமக்காக இறக்கப்பட்ட ஒன்று சொல்கிறான். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், இது ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். எனவே இந்த வேதத்திலிருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த வேதத்தை ஓதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஞானம் நிறைந்த வேதம், இந்த ஞானம் அறிவு நிறைந்த இந்த புத்தகம், இதனுடைய நன்மை யாருக்கு கிடைக்கும்? இன்றைக்கு தான் எத்தனையோ முஸ்லிம்கள் வீட்டில் குரான் இருக்கு, அழகழகான குரான் இருக்கு, நல்ல அழகாக பைனிங் பண்ண குரான் இருக்கு, நல்ல அழகான தேக்கு மர பெட்டியில பட்டு துணியில சுருட்டப்பட்ட குரான் இருக்கு இல்லையா? யார் இந்த குரானை கொண்டு பயன்பெறுவார்கள்? ஞானம் நிறைந்த இந்த ஹிக்மத் நிறைந்த இந்த குரான், ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்ஸினீன், ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஹ்ஸினீன், இஹ்ஸான் உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும், அவர்களது அறிவுக்கு வழிகாட்டும், அவர்களுடைய உலக வாழ்க்கைக்கு வழிகாட்டும், அவர்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு வழிகாட்டும். வரஹ்மா, இது அவர்களுக்கு கருணையாக, அல்லாஹுவின் கிருபையாக, அல்லாஹுவின் அருளாக அமைந்திருக்கும். ஆம் அன்பானவர்களே, குர்ஆனுடைய இல்மை கற்று உணர்ந்து அதை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அப்படியே டோர் ஸ்டெப். இன்ன ரஹ்மத் அல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இஹ்ஸான் உள்ளவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் ஹுதன் வ ரஹ்மத்தல் லில் முஹ்ஸினீன், இஹ்ஸான் உள்ளவர்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் இந்த ரெண்டு ரொம்ப அவசியம். இந்த ரெண்டு, ஒன்று ஹிதாயத், இன்னொன்று ரஹ்மத். ஹிதாயத் நம்முடைய வெளி வாழ்க்கைக்கு, நான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இப்போது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமாதானம் எப்போது, சண்டை எப்போது, விட்டுக் கொடுப்பது எப்போது, உரிமையை பெறுவது எப்போது, எங்கு செலவு செய்ய வேண்டும், எங்கு செலவு செய்யக்கூடாது, யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசிக்கக்கூடாது, எதை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது, இப்படி எல்லாவற்றுக்கும் தேவையான வழிகாட்டுதல் ஹுதன். இந்த குர்ஆனை அவர்கள் படிக்க படிக்க, சிந்திக்க சிந்திக்க, அவர்களது வாழ்க்கையெல்லாம் வழிகாட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்ப ஒரு ஊர் இருக்குங்க, அந்த ஊர்ல அழகா ரோடு போட்டு, சைன் போர்டு வைத்து, எல்லாம் முறைப்படுத்தி இருக்கு. இன்னொரு ஒரு ஊர் இருக்கு, எப்படி இருக்கு, நம்ம ஊர் மாதிரி, யார் வேணாலும் எங்க வேணாலும் ஊடு கட்டிக்கலாம், யார் வேணாலும் எங்க வேணாலும் கொள்ளைய வச்சுக்கலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், இப்படி ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுல எது உங்களுக்கு பிடிக்கும்? ஒரு முறைப்படுத்தப்பட்ட, வழிகள் போடப்பட்ட, எல்லாம் அமைக்கப்பட்ட ஒரு ஊர், அது ஒரு நேர்த்தியாகவும் தங்குவதற்கு வசதி உடையதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்குமா, அல்லது எதுவுமே முறைப்படுத்தப்படாமல் ஏனோ சானோ என்று காட்டிலே மிருகங்கள் வசிப்பதைப் போல வசிக்கக்கூடிய ஊர் அது நாம் வசிப்பதற்கு ஏற்றமாக இருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான் ஹுதன். இந்த குர்ஆன் எப்படி தெரியுமா, ஒரு மூமினுக்கு அவனுடைய எல்லா காரியங்களையும் திட்டமிடுகிறது. ஒரு மூமினுக்கு கவனிங்க, ஒரு மூமினுக்கு குர்ஆன் என்ன செய்கிறது, எல்லா காரியங்களையும் திட்டமிடுகிறது. நீ குழந்தையாக இருக்கின்றாயா, அல்லாஹு தஆலா தாய் தந்தையின் மூலமாக அந்த குழந்தைக்குரிய திட்டத்தை கொடுக்கின்றான். குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தை எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. பிறகு படிப்பு, கல்வி, எதை படிக்க வேண்டும், எதை படிக்கக்கூடாது. வாலிபம், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்க கூடாது. திருமணம், யாரை முடிக்க வேண்டும், யாரை முடிக்கக்கூடாது. குணம் எப்படி இருக்க வேண்டும், நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், என்ன 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 எல்லா கேள்விகளுக்கும் விடை கொடுத்து எஸ் அலுனக எஸ் அலுனக எஸ் அலுனக கேள்வி கேட்கிறார்கள் நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள், கேள்வி கேட்கிறார்கள் நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள், எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கக்கூடிய புத்தகம். புத்தகத்தினுடைய சைஸ் என்னமோ அவ்வளவுதான், புத்தகத்தினுடைய அளவு இவ்வளவுதான். ஆனா நீங்கள் லட்சம் கேள்விகளை கொண்டு வந்தாலும் அதற்குரிய பதில் இங்கே இருக்கிறது. எத்தனை சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் குர்ஆனிலிருந்து உங்களுக்கு பதில் தருகிறேன் என்று. பல சஹாபாக்களுடைய அறிவிப்புகள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், குர்ஆனிலிருந்து நான் உங்களுக்கு அதற்குரிய விடையை தருகிறேன். ஹுதன், எல்லாவற்றுக்கும் கைடன்ஸ், தெளிவான வழிகாட்டுதல், அதுவும் குழப்பமற்ற வழிகாட்டுதல். ஆகவேதான் ஒரு முஃமின் இந்த குர்ஆனை கொண்டு முதலில் ஹிதாயத்தை பெற வேண்டும். வாழ்க்கையை திட்டமிடுவதற்கு, வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்கு இன்று மூமின்களுக்கு குர்ஆனை விட சிறந்த புத்தகம் எதுவும் இல்லை. மூமின்களுடைய வாழ்க்கை திட்டமிடப்படாமல், நெறிப்படுத்தப்படாமல் அவர்கள் ஒரு அதாவது காட்டுமிராண்டித்தனமான, ரொம்ப அதாவது தெளிவாக சொல்வதென்றால், பார்ப்பதற்கு ஒரு நாகரிகமான ஆடையில் இருக்கலாம், பார்ப்பதற்கு ஒரு நாகரிகமான வீட்டிலே வசிப்பவர்களாக இருக்கலாம், பார்ப்பதற்கு நாகரிகமான படிப்புகளை படித்து நாகரிகமாக வாழ்வதைப் போல தெரியலாம், ஆனால் அது உண்மையில் நாகரிகம் அல்ல. ஏனென்றால் குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தால், இச்சைகளால் நிரம்பியது, குறுகிய புத்தியால், குறுகிய நன்மையால். புரியுதுங்களா? ரெண்டு நன்மை இருக்கு. ஒரு நன்மை என்ன? குறுகிய நன்மை. இன்னொரு நன்மை என்ன? நிரந்தர நன்மை. இன்றைக்கு எது நன்மை, இன்றைக்கு எது சுகமாக இருக்கும், இன்றைக்கு எது இன்பமாக இருக்கும், இன்றைக்கு எது காசு பணத்திற்கு வழியாக இருக்கும். ஆனால் இன்று மனிதர்கள் இன்றைக்கு இன்பமாக பார்ப்பதை நாளை மறுமையிலே துன்பமாக அனுபவிப்பார்கள், இன்று சுகமாக அனுபவிப்பதை நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தண்டனையாக அனுபவிப்பார்கள், இன்று வசதியாக அனுபவிப்பதை நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலே அவர்கள் கொடூர தண்டனையாக அனுபவிப்பார்கள். இந்த குர்ஆன் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டி இந்த நிரந்தர வாழ்க்கையை அற்ப வாழ்க்கைக்காக தொலைத்து விடாதே, நிரந்தர சுகத்தை அற்ப சுகத்துக்காக தொலைத்து விடாதே, உன்னுடைய நிரந்தர நன்மையை இந்த அற்பமான நன்மைக்காக தொலைத்து விடாதே என்று ஹுதன் அவனுக்கு வழிகாட்டுகிறது. அரசனுக்கு வழிகாட்டுகிறது, அறிஞருக்கு வழிகாட்டுகிறது, பாமரருக்கு வழிகாட்டுகிறது, படித்தவருக்கு வழிகாட்டுகிறது, கணவனுக்கு வழிகாட்டுகிறது, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிறது, பெற்றோர்களுக்கு வழிகாட்டுகிறது, வழிகாட்டுகிறது, தொழிலாளிகளுக்கு வழிகாட்டுகிறது, எல்லாருக்கும் வழிகாட்டுகிறது. உங்களை அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்டுகிறது. உங்களில் ஒருவர் மற்றவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளுக்கும் வழிகாட்டுகிறது ஹுதன். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், இது லஹுதன் என்பது நம்முடைய வெளிரங்கமான விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது வெளிப்படையாக. இன்னொன்று ரஹ்மா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் வெளியில எவ்வளவுதான் பெர்ஃபெக்டா இருந்தாலும், புரியுதா இல்லையா, அவனுடைய கல்புக்கு என்று ஒரு இதம் தேவைப்படுகிறது. ஒருத்தர் நல்லா சாப்பிடுறார், ஹெல்த்தியா, உடல் ஆரோக்கியமா இருக்கார், எல்லாம் கரெக்டா இருக்கு, வீடு வசதி எல்லாமே இருக்கு, ஆனா கல்புல அவருக்கு ராகத்தில்ல, கல்புல அவருக்கு என்ன இல்ல, ராகத்தில்ல. சொல்லுங்க பாக்கலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும். கல்பில் ராகத்து இல்லை என்றால் மனிதனுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வர. மனுஷனுக்கு சிரிப்பு வருமா? சிரிப்பு வர. மனிதனுடைய வாழ்க்கையிலே சுவை இருக்குமா? இருக்க. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை சொல்லுகின்றான், வரஹ்மதன், இந்த குர்ஆன் உங்களது கல்புக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது. குர்ஆன் ஹுதன், இந்த ஞானம் நிறைந்த வேதங்கள் உங்களது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, ரஹ்மத்தன், உங்களது கல்புக்கு கருணையாக, ரஹ்மத்தாக. இதை ஓதும் போது அடியான் அல்லாஹுவை அறிந்து கொள்ளும் பொழுது, அல்லாஹுடைய தொடர்பு அவனுக்கு ஏற்படும் பொழுது, அவன் நல்லவர்களிலே ஆகிவிடும் போது, அவனுடைய கல்பு மாஷா அல்லாஹ் அவ்வளவு கருணையின் சுகத்தை உணர்கிறது, இன்பத்தை உணர்கிறது, ராகத்தை உணர்கிறது. கல்புடைய ரஹ்மத்து யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், லில் முஹ்சினீன், யாருக்கு? இஹ்சான் உள்ளவர்களுக்கு. புரிஞ்சா? இந்த ஹிதாயத் யாருக்கு கிடைக்கும்? லில் முஹ்சினீன், இஹ்சான் உள்ளவர்கள். இஹ்சான் உள்ளவர்கள் யார்? அதற்குரிய சில தன்மைகளை அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது மூன்று தன்மைகளை அல்லாஹ் சொல்கின்றான். இந்த மூன்று தன்மைகளிலிருந்து உள்ளுக்குள் நிறைய தன்மைகள் இருக்கின்றன. மூன்று தன்மைகள் என்ன? முதலாவதாக இஹ்சான் உள்ளவர்கள் யார்? அல்லதீன யுகீமூன ஸலா, அவர்கள் யார்? தொழுகையை நிலை நிறுத்துவார்கள், தொழுகையை சரியாக தொழுவார்கள். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு ஹதீஸும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ குர்ஆனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அறிந்தவர்கள் அறிவார்கள், முட்டாள்கள் மடையர்கள் அறிய மாட்டார்கள். அப்படி அறியாததால் எத்தனையோ பலர் ஹதீஸுகளிலே சந்தேகம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், இஹ்சான் உள்ளவர்களுக்கு குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும், ரஹ்மத்தை கொடுக்கும். அந்த இஹ்சான் உள்ளவர்கள் யார்? தொழுகையை சரியாக தொழுபவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் ஜிப்ரீலுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹுடைய பதில். ஜிப்ரீல் கேட்கிறார் அலைஹி ஸலாத்து வஸலாம், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? யா முஹம்மத், இஹ்சான் என்றால் என்ன? என்ன பதில் சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹுவை பார்ப்பதை போல வணங்குவது, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான். அதான் தொழுகையை நிலைநிறுத்துவது என்று சொன்னார்கள். தொழுவது என்று சொல்லவில்லை, அல்லாஹ் தொழுவது என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநிறுத்துவது. அதாவது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த உள்ளச்சத்தோடு, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், குஷூர். அது என்ன குஷூர்? அல்லாஹுவிற்கு முன்னால் நிற்கிறோம், அல்லாஹுவின் கண்ணுக்கு முன்னால் நிற்கிறோம். வகூமூ லில்லாஹி கானிதீன், ரப்புக்கு முன்னால், அந்த பேரரசனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற பணிவு, என்ற பயம். புரியுதுங்களா? இந்த தன்மை இஹ்சானுடைய முதல் தன்மை. இஹ்சானுடைய, புரியுதுங்களா? தொழுகையை சரியாக தொழுவார். ஆகவே அன்பான சகோதரிகளே, இந்த தொழுகை யாருக்கு சரியில்லையோ அவர்களுடைய எந்த காரியமும் உருப்படாது. முடிஞ்சு போச்சு. ஒரு தாயுடைய தாவா உருப்படாது, ஒரு ஆலிமுடைய இல்மு உருப்படாது, ஒரு பெரிய வணக்கசாலியுடைய வணக்கம் உருப்படாது, ஒரு பெரிய தர்மசாலியுடைய தர்மம் உருப்படாது, ஒரு மனிதனின் மார்க்கம் உருப்படாது. எதுவரை அவனுடைய தொழுகை உருப்படுமோ, அவனுடைய தொழுகை உருப்படுகின்றவரை உருப்படாதவரை அவனுடைய மார்க்கம் உருப்படாது. தெளிவா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய தொழுகை சரியில்லையோ அவருடைய மார்க்கம் சரியிருக்காது. அல்லதீன யுகீமூன ஸலா, என்ன அர்த்தம்? இந்த இதை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்ல வருகிறான்? யார் அல்லாஹ்வுடைய தொடர்பை சரி செய்து கொண்டார்களோ அவர்கள் முஹ்சின்கள். அதற்கு ஒரு பெரிய அடையாளம், அவர்களுடைய தொழுகையை பாருங்கள், எப்படி தொழுகிறார் என்று. இஹ்சான் என்றால் என்ன அர்த்தம்? சரி செய்தல், அழகாக செய்தல், செவ்வன செய்தல், சிறப்பாக செய்தல். ஒரு காரியத்தை முழுமையாக, அழகாக, நிறைவாக, சீர்திருத்தமாக, சிறப்பான முறையில் நிறைவேற்றுதல், அதற்கு பேரு தான் இஹ்சான். அப்ப இஹ்சான் என்று சொல்லும்போது முதலில் அடியான் அல்லாஹ்வுடைய காரியத்தை சீராக சிறப்பாக செய்தாக வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் அவங்களுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சாப்பிடுறதுக்கு, சாப்பாடு செய்யறதுக்கு பல மணி நேரம். உம்மு சலமாட்ட கேட்டாங்க, யார் கேட்டாங்கன்னா ரசூல் சுதாலிசனுடைய பேர மக்கள், அம்மா நீங்க ரசூல்லா காலத்தில் எப்படிமா சாப்பாடு செய்வீங்க, பிள்ளைங்களா அதெல்லாம் நீங்க செஞ்சா சாப்பிட மாட்டீங்கன்னா, பிள்ளைங்களா அதெல்லாம் நீங்க செஞ்சா சாப்பிட மாட்டீங்க, இல்ல இல்ல கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கண்ணா, கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் லேசா ஏதோ இருந்த மசாலாவை போட்டு ரெண்டு மூணு மற்ற சாமான்களை மொத்தமா போட்டு அதுல தண்ணியை தூக்கி ஊத்தி கொதிக்க வச்சு இப்படி கிண்டி கொடுத்தாங்களா, இதான் ரசூலுல்லா காலத்துல நாங்க சாப்பிட்டோம், ஓடிய போயிட்டாங்களா எல்லாரும். நமக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம், யார் யாருக்கும் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்று நாம் அழிந்துவிடக்கூடிய விஷயங்களை சரியாக்குவதற்கு சரியாக செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைரும் இந்த ரப்பிக்க சவாபா வ கைரும் அமலா, அழியாத அமல்களை சிறப்பாக செய்வதற்கு நமக்கு மனம் இல்லை, நேரம் இல்லை, அதற்குரிய மனப்பக்குவம் இல்லை. ஒரு சாப்பாடு செய்யறத பாருங்க, ஏன் ஒரு சேலட்டு வெட்டி வைக்கிறது, எல்லாம் டிசைன், எல்லாம் தருத்தி, எல்லாம் கரெக்டா இருக்கணும், எல்லாம் ருசியா இருக்கணும், எல்லாம் கிளீனா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும், சட்டி பொட்டி எல்லாம் டேபிளை பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ். என்ன தொழுகைய பார்க்கணுமே, ஹுதைஃபா சொன்ன மாதிரி இருந்து எல்லா வாழும், இதோ முனாஃபி கூடிய தொழுகை பாருங்கள், டப்பு டப்பு டப்புன்னு கொட்டி எழுந்திருக்கிறார். சமயக்கட்டில் அரை மணி நேரம் நிற்கும் பொழுது கால் வலிக்கிறது இல்ல, தொழுகைக்கு பத்து நிமிஷம் நின்றுட்டா கால் வலிக்குது. சரி, இதெல்லாம் நீங்க உதாரணத்துக்கு நீங்க சுய பரிசோதனைக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்ட, அப்புறம் நீங்க அப்படியே அதை வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்கிறான், முதலில் அல்லாஹ்வுடைய தாலுக்கை, அல்லாஹ்வுடைய தொடர்பை அவர்கள் சரி செய்வார்கள். அது எங்கிருந்து முதல்ல சரி செய்யப்படணும், தொழுகையிலிருந்து, புரியுதுங்களா? அதனாலதான் ஹதீஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், யார் சரியாக தொழவில்லையோ, ஓ மனிதனே நீ இந்த நிலையில் தொழுதால் எந்த மார்க்கத்தில் முஹம்மதை அல்லாஹ் அமைத்தானோ அந்த மார்க்கத்தில் நீ சாக மாட்டாய், உன் மௌத்து குஃபர்ல தான் வந்து முடியும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது, முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பை சரி செய்வார்கள், அது தொழுகையை கொண்டு அவர்கள் ஆரம்பிப்பார்கள். கலீஃபா உமர் சொன்னார்கள், யார் தொழுகையை சரியாக்கினாரோ மற்ற காரியங்களை எல்லாம் சரியாக செய்வார். சரி, இரண்டாவது விஷயம், அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, ஜகாத் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இது மார்க்க வரிங்க. இது என்ன வரி? இது ரொம்ப பேர் ஏழை வரின்னு சொல்லுவாங்க, தப்பான அர்த்தம். அது ஜகாத் என்பது என்ன என்ன வரி? இது மார்க்க வரி. நீ மார்க்கத்தை சேர்ந்தவனாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வரியை நீ கொடுக்கணும். ஏழை வரின்னு சொன்னதுனால ஏதோ ஏழைக்கு செய்யற தர்மம் போல இருக்கு, விரும்புனா செய்யலாம், விரும்பாட்டி விட்டுலான்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த ஜகாத் என்பது நீ முஸ்லீமாக இருப்பதற்கு, இந்த மார்க்கம் உனது மார்க்கமாக இருப்பதற்கு, இந்த மார்க்கம் உனது மார்க்கம், இது என்னுடைய மார்க்கம் என்று நீ சொல்லுவதற்குரிய தகுதியை நீ அப்போதுதான் பெறுகிறாய். எப்போது நீ அல்லாஹ் சொன்ன அந்த எட்டு வகையினருக்கு இந்த ஜகாத்தை கொடுப்பாயோ. அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்ய வேண்டிய இஹ்சானை ஜகாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றான். ஜகாத்தை கொண்டு உதாரணமாக சொல்கிறான். புரிகிறதா இல்லையா? என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும்? ஒன்று, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை சரியாக செய்ய வேண்டும். அதை எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்? தொழுகையை கொண்டு. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஹக்குகளை சரியாக செய்ய வேண்டும். அதை எதை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும்? ஜகாத்தை கொண்டு. இப்படி அல்லாஹ்வுடைய ஹக்குகளையும் அடியார்களின் ஹக்குகளையும் அழகாக செய்பவர்கள் தான் முஹ்சின்கள். அவர்களுக்கு இந்த குர்ஆன் ஹிதாயத்தை கொடுக்கும், இஹ்சானை கொடுக்கும். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வஹும் பில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அந்த முஹ்சின்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு ஆகிரத்தின் மீது நம்பிக்கை இருக்கும். எதன் மீது? மறுமை நாளின் மீது அவர்களுக்கு யக்கீன் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், பல இடங்களில் படிச்சிருப்பீங்க, குரானுடைய பல வசனங்களில் படிச்சிருப்பீங்க, பல உலமாக்களுடைய பயான்களில் கேட்டிருப்பீங்க, வகுப்புகளில் கேட்டிருப்பீங்க. இந்த தீனுடைய அடிப்படைகளில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்ற அந்த அடிப்படையுடன் அல்லாஹு நமக்கு மறுமையில் அவன் ஏற்படுத்தி இருக்கின்ற சொர்க்கம் நரகம் அந்த மறுமையின் நிலைகளை நம்பிக்கை கொள்வது,
அல்லாஹுவின் நம்பிக்கையை மறுமையின் நம்பிக்கையிலிருந்து பிரிக்க முடியாது. இந்த மார்க்கத்திலிருந்து மறுமையின் நம்பிக்கையை எடுக்க முடியாது. மறுமை நம்பிக்கையோடு ஒட்டி பிணைந்த, ஒட்டி இணைந்த, பிரிக்க முடியாத நம்பிக்கைதான் இந்த ஆகிரத்துடைய நம்பிக்கை. ஒரு மனிதனுடைய ஈமான் சரியாகாது, அவனுடைய ஆகிரத்துடைய நம்பிக்கை சரியாகாமல். ஒரு மனிதனுடைய எந்த ஒரு அமலும் சரியாகாது, அவனுடைய ஆகிரத்துடைய நம்பிக்கை சரியாகாமல். பாருங்க, நம்மளும் தான் நிறைய பயான் கேட்கிறோம், பயான் செய்யறோம் கூட, என்ன ஆனா ஒரு நபித்தோழர், ஒரு நபித்தோழர் அவருடைய வாழ்க்கையில, அல்லது ஒரு தாபிஈ அவருடைய வாழ்க்கையில தொழுத ஒரு ரெண்டு ரக்காத்தை கூட, அல்லது அவங்க செஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் திக்ர கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாம இருக்கிறோமே. அவங்க உணர்ந்த அந்த ஈமானின் சுவையிலிருந்து சில துளிகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர முடியாமல் இருக்கிறோமே. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஆகிரத்தின் மீது இருந்த நம்பிக்கை, அவர்களுக்கு ஆகிரத்தின் மீது இருந்த நம்பிக்கை. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் பலவீனமாக, அணையக்கூடிய விளக்கு மாதிரி அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அடிப்படையிலேயே ஆரம்பத்திலேயே பாருங்க, அந்த அகபா பையத் வாங்கினாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால, அன்சாரிகள்லாம் ஒன்று கூடி இருந்தாங்கல்ல. அப்ப சொன்னாங்க, என்ன நீங்க கூட்டிட்டு போனா உங்களை வெட்டுவார்கள், கொல்லுவார்கள், உங்களது பெண்கள் விதவையாவார்கள், உங்களது பிள்ளைகள் அனாதிகளாவார்கள், அரபுகள் ஒட்டுமொத்தமாக உங்களை பகைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள், என்ன செய்தி அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டாங்களா? அதுக்கு மதீனாவாசிகள் என்ன பதில் சொன்னார்கள்? சரியா ரசூலல்லா, இதுக்கு எல்லாத்துக்கும் தயார், ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. இதெல்லாம் நாங்க செய்தால் எங்களுக்கு என்ன கூலி, அதை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதையெல்லாம் நீங்கள் செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு வார்த்தை தான், பயன்லாம் பண்ணல, அவ்வளவுதான். அந்த 80 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை பற்ற ஆரம்பித்தார்கள். அதே போல ஹுதைபியால பாருங்க, சொர்க்கம் 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 ஜன்னத், அந்த ஒரு வார்த்தை போதுங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் சண்டை போட்டு இருக்கிறார் சஹாபி, பசி தாங்கல, பையில ஒரு 3 பேர் சம்பளம் வச்சிருந்தது ஞாபகம் வந்துச்சு, எடுத்து சாப்பிடலான்னு வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்தில் யார் கொல்லப்படுவாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார். நாங்க எடுத்துட்டாரு, எங்க இருந்து? சுருக்கு பையில இருந்து அந்த 3 பேர் சம்பளத்தை எடுத்துட்டாரு. அதை சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போதுங்க? இன்னஹால சாஅத்துன், யா ரசூலல்லாஹ், இப்போது கொல்லப்படுபவர் சொர்க்கத்திலா? இந்த பழங்களை சாப்பிடுகின்ற வரை நான் வாழ்ந்தால், ஓ அவ்வளவு பெரிய தாமதம் செய்து விட்டேனா? அப்படியே தூக்கி போட்டார், உள்ளார போனார், ஷஹீதாயிட்டார். பார்த்தீங்களா? ஆகிரத்துடைய நம்பிக்கை. நம்ம சொல்லுவோம், தொழுகைக்கு சொர்க்கத்துறை நான் வேற அமல் செஞ்சிருக்கிறேன். இப்படி எந்த ஒரு குறைவான அமலை கொண்டு போதுமாக்க முடியுமோ அவ்வளவு குறைவான அமலை கொண்டு சொர்க்கத்திற்கு நாம் போதுமாக்கிக் கொள்கிறோம். துன்யாவுக்கோ எவ்வளவு அதிகமானது வேண்டும் என்று முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு அதிகமானதற்கு முயற்சி செய்கிறோம். இதுதான் வித்தியாசம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதம் அறிவுமிக்க வேதம், இந்த வேதம் வழிகாட்டும், இந்த வேதம் ரஹ்மத்தாக இருக்கும். யாருக்கு? எல்லாருக்குமா? எல்லா அப்துல்லாக்களுக்குமா? அல்லாஹ் அப்படியா சொன்னா? அல்லாஹு தஆலா ஏதாவது வெளிரங்கமான அடையாளங்களை சொன்னானா? இஹ்சான் உள்ளவர்களுக்கு யார் அவர்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹக்குகளை சரியாக செய்வார்கள், அடியார்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவார்கள். அது என்ன? அல்லாஹ்வுடைய ஹக் தொழுகையை சரியாக தொழுவார்கள், அடியார்களுடைய ஹக்கு ஜகாத்தை கொடுப்பார்கள். ஆகிரத்தின் மீது அவர்களுக்கு யக்கீன் இருக்கும். எனவே தீனுடைய விஷயத்தில் ஒரு சிறியதை கூட அவர்கள் விடமாட்டார்கள், அலட்சியம் செய்ய மாட்டார்கள். ஏன்? ஒன்னொன்னும் அவர் எங்க கணக்கு போடுவாரு? ஆகிரத்து. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எனவே எல்லா ஆகிரத்தோட அப்படியே முடிச்சு போட்டிருக்கிறதுனால எங்கெங்க என்னென்ன நல்ல அமலை செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செஞ்சிருவார். பெரிய பாவத்தை மட்டுமல்ல, சின்ன சின்ன பாவங்களை கூட இது எனது ஆகிரத்திற்கு இடையூறு தருமா என்ற பயத்திலே விட்டுக்கொண்டே இருப்பார். புரியுதா?
உமர் வர்றாங்க, கலீஃபா ஜனாதிபதி, தன்னுடைய மனைவி இடத்துல வர்றாங்க. நம்மள மாதிரியா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க? தாஜத் தொழுதுகிட்டு இருந்தாங்களோ, குரான் ஓதிக்கிட்டு இருந்தாங்களோ? தூங்கின மனைவியை எழுப்பி பேசினாங்க சம்பவத்தில் கிடையாது. தனது மனைவியை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு சொர்க்கத்தில் ஆர்வம் இருக்கிறதான் சொல்லிட்டு, கலீஃபா என்ன வேலை சொல்லுங்கள் என்று. வா, முஸ்லிம்களிலே ஒரு பெண் உதவிக்கு தேவை உள்ளவளாக இருக்கிறார் என்று கூற அவர்கள் கூட வருகிறார்கள். அந்த சாதாரண ஒரு பரிதேசி வழிப்போக்கரான அந்த பெண்ணுக்கு கலீஃபாவுடைய ஜனாதிபதியுடைய மனைவி பிரசவம் பார்க்கிறார்கள், வேலை செய்கிறார்கள்.
எப்படிங்க? இதான் அவங்க சொர்க்கத்துக்கு கொடுத்த விலை. இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார்? உலாய்க அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். இந்த தன்மையை பெற்றவர்கள்தான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் எப்போதும் இருப்பார்கள். இவர்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியாளர்கள். இப்ப சில பேர் நினைக்கிறாங்க, எப்படி அல்லாஹு தாலா நேர வானத்திலிருந்து ஜிப்ரீல் அனுப்பி அந்த ஜிப்ரீல் இறங்கி கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு போய் பள்ளிவாசல விடணும்னு சொல்லிட்டு எப்படி விளங்குறாங்க? இவர் நல்லவர் ஆகணுமா? எப்படி ஆவாராங்க? இவர் அல்லாஹ் நல்லவர்களாக ஆக்கணுமா? எப்படி ஆக்கணுமா? ஜிப்ரீல் அனுப்பி கழுத்தை பிடிச்சி பள்ளிவாசலுக்குள்ளார தள்ளணும் போல இருக்கிறார். இப்படி சிலர் நினைக்கிறார்கள், எண்ணுகிறார்கள். ஒரு காலம் அப்படி அல்ல, அப்படி ஆகாது. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். அல்லாஹ் எப்படி விரும்புகிறான்? உன்னுடைய விருப்பத்தோடு வா, உன்னுடைய ஆசையோடு வா, நீ பணிந்து வா. அல்லாஹ் நிர்பந்தப்படுத்த நாடினால் நம்மையும் மரத்தை போல, கல்லை போல, கட்டையை போல, சூரியனை போல, சந்திரனை போல ஆக்கி இருக்கலாம் அல்லவா? அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா, உன்னுடைய விருப்பத்தோடு இந்த குர்ஆனை நீ அணுகுகிறாயா, உன்னுடைய விருப்பத்தோடு நீ இந்த தீனை அணுகுகிறாயா, நெருங்குகிறாயா, உனக்கு ஹிதாயத்து நிச்சயம். உலாய்க அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள் தான் வெற்றியாளர்கள். இது என்ன வெற்றி? இது என்ன வெற்றி? அவர்கள் துன்யாவில் இருந்து பிரியும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்குரிய நன்மாராயத்தை பெற்றவர்களாக செல்வார்கள். அந்த வெற்றிங்க இது. உடனே வெற்றின்னு சொன்ன உடனே லைஃப்ல செட்டில் ஆகி துபாயில வீடு வாங்கி, ஊர்ல பங்களா வாங்கி, அப்புறம் சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொத்து வாங்கி கொடுத்து, அப்புறம் பரம்பரைக்கெல்லாம் சொத்து சேர்த்து, அந்த வெற்றியை நினைக்காதீங்க நீங்க. அது வெற்றியாது. அது என்ன வெற்றியாது? எத்தனை பேர் தன்னுடைய வாழ்நாளிலேயே தான் சம்பாதித்த சொத்தை விட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அழியக்கூடியது வெற்றியாக இருக்காது சகோதரிகளே. அழியாத ஒன்றுதான் வெற்றியாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வெற்றி இருக்கும், கிடைத்த வெற்றி இருக்கும். அடுத்தது என்ன? நாளை மறுமையில சொர்க்கத்துடைய வெற்றி. இப்ப பாருங்க, இந்த அஞ்சு வசனம் இது ஒரு பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நேசிப்பவர்கள், இந்த குர்ஆனை மதிப்பவர்கள், இந்த குர்ஆனோடு தொடர்பு வைப்பவர்கள், இந்த குர்ஆனுடைய சட்டங்களை பேணக்கூடியவர்கள், இந்த குர்ஆனுடைய புனிதங்களை பேணக்கூடியவர்கள், அவர்களுடைய உயர்ந்த தகுதிகளை அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்து உள்ள ரெண்டு வசனங்கள்ல இந்த குர்ஆனை புறக்கணிப்பவர்களுக்குரிய எச்சரிக்கையை சொல்கிறான். எங்கே அல்லாஹு தாலா நற்செய்தியை சொல்லுவானோ அங்கே அல்லாஹு தாலா அதை தொடர்ந்து எச்சரிக்கையும் சொல்வான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பா ஒரு சம்பவத்தை வைத்து இந்த வசனத்தை இறக்கி இருந்தாலும், பொதுவாக இந்த வசனத்தினுடைய கருத்து இந்த தன்மையில் உள்ள எல்லோரையும் எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கும். அது என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் தான், அவருடைய வேலை என்னவென்றால், அவர் ரெண்டு அடிமை பெண்களை வைத்திருந்தார். அதுக்காக வேண்டிய நல்ல பாடக்கூடிய இசை இசைத்துக் கொண்டு பாடக்கூடிய ரெண்டு அடிமை பெண்களை அவன் ரோமிலிருந்து வாங்கி வைத்திருந்தான். எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவாங்களோ, அல்லது எங்கெல்லாம் அபூபக்கர் குர்ஆனை ஓதுவாங்களோ, நபித்தோழர்கள் குர்ஆனை ஓதி மக்களை அழைப்பார்களோ அல்லது தொழுவார்களோ, அந்த இடத்திற்கு தன்னுடைய இந்த இரண்டு அடிமை பெண்களை அழைத்து சென்று விடுவான். அவர்களது கையிலே மதுபானம் இருக்கும், அதை ஊற்றி கொடுப்பார்கள். இசை இருக்கும், இசைப்பார்கள், பாடுவார்கள். இவன் சொல்வான், முகமது சொல்லக்கூடிய வேதத்தை விட இந்த என்னுடைய இந்த அடிமை பெண்கள் பாடக்கூடிய பாட்டு மிக ஈர்ப்புடையது, இதை நீங்கள் கேளுங்கள் என்பதாக. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், சிலர் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்தின் அருமை தெரியாமல், இதனுடைய மதிப்பு தெரியாமல் இதை பரிகாசம் செய்ய வேண்டும் என்பதற்காக லஹுவல் ஹதீஸ், இசையை பாடலை அவர்கள் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அந்த அடிமை பெண்ணுக்கு ஏராளமான காசு பணங்களை செலவழிப்பவனாக அவன் இருந்தான். அவர்கள் இசைப்பதற்காகவும் பாடுவதற்காகவும் குர்ஆனை கேட்பவர்களை குர்ஆனை கேட்பதில் இருந்து திசை திருப்பி இந்த பாடலை இசையை கேட்க வைப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க லஹும் அஸாபும் முஹீன். எப்படி இவர்கள் வேதமாகிய என்னுடைய பேச்சை இழிவுபடுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, நாளை மறுமையிலே இவர்களை கேவலப்படுத்தக்கூடிய அஸாப் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இவர்கள் எதை கேவலப்படுத்தினார்கள்? குர்ஆனை, அல்லாஹுடைய கலாமை இழிவுபடுத்த நினைத்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை இழிவுபடுத்தக்கூடிய அஸாப் நாளை மறுமையிலே இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த ஆயத்திலிருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், பிறகு வந்த தபு தாபிஈன்கள், முஃபஸ்ஸிர்கள் எல்லோரும் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இசை, ஆடல், பாடல் இவையெல்லாம் ஹராமான ஒன்று. இது குர்ஆனை விட்டும் ஒரு முஸ்லிமை, ஒரு இறை அடியானை திருப்பக்கூடிய ஒன்று. அப்ப இதற்காக செலவழிக்கப்படக்கூடிய அனைத்தும் ஹராம். இப்ப நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க, அந்த டிவியில பயான் கேட்கறதுக்காக, குர்ஆன் கிளாஸ் கேட்கறதுக்காக வாங்கினா அது ஹலால். அதே டிவியை இசை கேட்பதற்காக, இசைகளை பார்ப்பதற்காக வாங்கினால் ஹராம். அப்படி வாங்குபவர்கள் எல்லாம், அது டிவியா இருக்கட்டும் அல்லது மற்ற அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சாதனமாக இருக்கட்டும், அது எல்லாம் இதுல வரும். அப்ப யாரெல்லாம் குர்ஆனை கேட்காமல் இசைகளை கேட்கிறார்களோ, இசைகளுக்காக செலவு செய்கிறார்களோ, பாடல்களுக்காக செலவு செய்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் இந்த வசனம் பொருந்தும். அல்லாஹ் சொல்கிறான், மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் வீணான பேச்சை, லஹுவல் ஹதீஸ், வீண் பேச்சு என்று எதை அல்லாஹ் சொல்கிறான்? இசையை அல்லாஹ் சொல்கிறான். இது எதை கொடுக்கும்? இது கொஞ்ச காலமா இந்த இசையை மக்களுக்கு மத்தியில பரவலாக்க வேண்டும் என்பதற்காக பல விதத்தில் இதை பத்தி பிரச்சாரம் செஞ்சாங்க, இசை இல்லாத உலகம் இல்லை என்று. கடைசியில இப்ப ஐரோப்பியர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, மனிதர்கள் அதிகமா தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமே இசை கேட்பதுன்னு சொல்லிட்டு, மனிதர்கள் அதிகமா மன உளைச்சலுக்கு ஆளாகுவதற்கு காரணமே அவர்கள் அதிகமாக இசை கேட்பது. யார் எந்த அளவு இசை கேட்பார்களோ, எந்த அளவு இந்த பாடல்களுக்கு பின்னால் செல்வார்களோ, அந்த அளவு அவர்களுடைய மனம் குழம்பி இருக்கும். இதற்கு எதிரில் யார் எந்த அளவு குர்ஆனை ஓதுவார்களோ அவர்களுக்கு அந்த அளவு அல்லாஹு தஆலா அறிவு தெளிவு கொடுப்பான். சஹாபாக்களுடைய நூற்றுக்கணக்கான அசர்கள் இருக்கின்றன, குர்ஆனை ஓதுங்கள், உங்களது புத்தி பேதலிக்காது, உங்களது புத்தி தடுமாறாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வகை மனிதர்கள் யாரு? குர்ஆனை கேட்காமல், குர்ஆனை சிந்திக்காமல், படிக்காமல், குர்ஆனை விட்டுவிட்டு இசையை, கவிதைகளை, பாட்டுகளை கேட்கிறார்களோ, அதை பரப்புகிறார்களோ, இந்த வகை மனிதர்கள் அழகி ஆயாசுனா, அவர்களுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதை கேட்காததை போல அப்படியே திரும்பி சென்று விடுவார்கள், பெருமையோடு சென்று விடுவார்கள். அவனுடைய காதில் செவிட்டுத்தனம் இருப்பதை போல, காது கேட்காத செவிடனை போல அவர்கள் சென்று விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்க பார்த்திருக்கலாம். ரெண்டு மாதிரி விருந்தாளிகள் இருப்பாங்க. ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்த உடனே ஏதாவது புக் இருக்குதா, ஹதீஸ் இருக்குதா, ஏதாவது ஹதீஸ் பயான் இருக்குதா, அப்படியும் இருக்கிறவங்க இருப்பாங்க. இன்னும் சில விருந்தாளிகள் அவங்க வந்த உடனே நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், ஒரு பயான் ஒன்று போட்டு விட்டுங்களேன், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குன்னு தானே வச்சு போயிடுவான். சில விருந்தாளிகள் உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊர்பலா கழுவுறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஊர்ல உள்ள பசாது பண்றதுக்கெல்லாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன பேசணுமோ, எந்தெந்த குழப்பத்தை உண்டாக்கணுமோ, யார் யாரை பத்தி என்னென்ன வந்து செய்யணுமோ சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்றதுக்கு சில பேர் வருவாங்க. அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, நேரம் ஒதுக்கி செலவு பண்ணி பஸ் டிக்கெட் எடுத்துலாம் வருவாங்க செலவு பண்ணி. என்ன இந்த பிக்னிக் போற மாதிரி தயாரிப்போட வர்றவங்க எல்லாம் இருப்பாங்க. புள்ள உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதோட முடிஞ்சிச்சு. இப்படிலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயானை போட்டுட்டு இந்த பயானை கேளுங்கன்னு சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட செலவழிக்கிறதுக்காக வேண்டிய ஒரு நாள் ஒதுக்கி வந்திருப்பாங்க. இதை போட்ட உடனே எனக்கு கொஞ்சம் அவசரமா ஒரு வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு போயிடுவான். அவர்களை பற்றித்தான் நல்லா சொல்கிறான், நமது வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் வல்லா முஸ்தக்பிரா, பெருமை பிடித்தவனாக திரும்பிச் செல்கிறான், அது அவனது காதிலே விழாததை போல. ஏன் அவனது காதில் செவிட்டுத்தனம் இருக்கிறது போலும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே வலிமிக்க வேதனையை கொண்டு அவனுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். வலிமிக்க வேதனை, வலிக்கின்ற வேதனை, வேதனையினால வலிக்கதான செய்யும், அதுவும் அல்லாஹ்வுடைய வேதனை. சாதாரண மனுஷன் கொடுக்கிற வேதனையை தாங்க முடியுமா? வல அதாபுல் ஆகிரத்தி அஷத்து வாபுகா, ஆகிரத்துடைய அதாபு மிக கடுமையானது, பயங்கரமானது. ஃபிரௌன் சொன்னான் அந்த சூனியக்காரர்களை பார்த்து, நான் என்ன செய்யும் தெரியுமா, என்னுடைய அதாபு எப்படிப்பட்ட அதாபு தெரியுமா? அவங்க சொன்னாங்க, போடா உன் அதாபு என்னடா அதாபு, நீ கடைசியா எங்களை கையை வெட்டி காலை வெட்டி சாவடிக்க செய்வ, அல்லாஹ்வுடைய அதாபு பயங்கரமானது, அதை நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு வலிமிக்க வேதனை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. சரி, இப்ப நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் நின்று சில விஷயங்களை கவனிக்கணும். நம்முடைய பழக்க வழக்கம், தொடர்பு, ஈடுபாடு நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப இந்த குர்ஆன் சொல்லப்பட்டது போன்று, தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், ஹுதம் வ ரஹ்மா, இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான், வமினன் நாஸி மன் யஷ்தரி லஹுவல் ஹதீஸ் லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்மின் வ யத்தகிதஹா ஹுஸ்வா, இப்படி ஒரு கூட்டம். இன்று நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில இன்னொரு கூட்டம் கிடையாதுங்க, அல்லாஹ் சொல்லல. ஒன்று, நீங்கள் குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக, குர்ஆனை கற்பவர்களாக, குர்ஆனின் இல்மை தேடுபவர்களாக இருப்பீர்கள், இல்லை என்றால் குர்ஆனை புறக்கணிப்பவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் தான் இருக்க முடியும். அப்ப இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது இது நம்முடைய சுய பரிசோதனைக்குள்ள நேரம். என்னுடைய வாழ்நாளின் நேரங்கள் அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றனவா, இல்லை அதை விட்டுவிட்டு லகுவல் ஹதீஸ், அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வீணான விஷயங்கள். இன்று இசை மட்டுமல்ல வீணான விஷயங்கள், பாட்டுகள் மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். சில பேரை பார்த்துருப்பீங்க, அவருக்கு சம்பந்தமே இருக்காது, என்ன செய்யறாரு, பொழுது அன்னைக்கு டிவியில் உட்காந்து ஏதாவது பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கறவங்க சில பேர் இருக்காங்க, இன்னும் சில பேர் வேற வேற காட்சிகளை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. நேரடியா வெளிப்படையா பெரிய ஹராமா இல்லைனாலும் கூட வேற வேற விஷயங்கள். அப்படி இன்னும் சில பேர் சம்பந்தமே இருக்காது, அல்லது மார்க்கத்திற்கோ இவருடைய உலகத்துக்கோ எந்த விதமான நன்மையும் தரக்கூடியதாக இருக்காது, ஆனா அதை பற்றியெல்லாம் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து கொண்டு அப்படியே பொழுதுகளை போக்கிக் கொண்டிருப்பார்கள். ஒட்டு மொத்தத்தில் இந்த வகையான மக்களுக்கு என்னன்னா, அவர்களுடைய நேரத்தை எப்படியோ கழிக்கணும். அவங்கள்ட்ட காலையில பகல் நேரம் இருக்குது, மத்தியான நேரம் இருக்குது, ராத்திரி நேரம் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல. எதனால? மறுமையை தெரியாத காரணத்தினால். அதனால எப்படியோ இந்த நேரத்தை கொண்டு போய் கொட்டணும். இப்ப நம்ம ஊர்ல என்ன செய்யறோம், நம்ம வீட்டுல சாப்பாடு நிறைய சமைச்சாச்சு, எவ்வளவு வயிற்றுல கொட்டுவீங்க, கடைசியில் என்ன செய்வீங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே கொண்டு போய் சில பேர் செய்வாங்க, கொட்டக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுப்பட்டு ரெண்டு நாள் கழிச்சு, ரெண்டு நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு புதுசாக செஞ்சாச்சு, என்ன பண்ணுறது, அப்படியே நைஸாக கொண்டு போய் குப்பைத்தில் போட்டுருவார். இது என்னப்பா அறிவாளித்தனம், இது இப்போ நீ சாப்பிட்டியா, முடிஞ்சின மிச்சம் இருக்கா, கொண்டு போய் ஏழையை தேடி கொடுத்துட்டு வா, அதுக்கு மனம் கிடையாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாச்சே, நாளைக்கு இதையும் நான் தான் கொட்டணும். அதனாலதான் ரொம்ப பேர் பல நோயில செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜ் சில பேர் சொல்லுவாங்க இது ஏழைகளுக்கு வயிற்றுல அடிக்கிற போட்டி, இது இது இல்லைன்னா நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, அந்த காலத்துலலாம் ராத்திரில எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு சாப்பாடுல என்ன மிஞ்சம் இருக்குதோ எல்லாத்தையும் பையில போட்டு பேக் பண்ணி கொண்டு போய் எங்கேயாச்சும் எத்தையும் மிஸ்கின்னு பக்கீரை பார்த்து ராத்திரில கொடுத்து வந்துடுவாங்க. என்னைக்கு இது வந்துச்சோ முடிஞ்சு கதை, எல்லாம் வச்சு பூட்டு 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 பூட்டு, நாளைக்கு சாப்பிடலாம், நாலு அன்னைக்கு சாப்பிடலாம், நாலு அன்னைக்கு சாப்பிடலாம், எல்லா நோயும் விலைக்கு வைக்க வேண்டியது, அல்லாஹ் பாதுகாக்கும். இப்ப விஷயத்துக்கு வாங்க, அந்த மாதிரிதான் இப்ப இந்த வகை மக்கள்கிட்ட என்ன, நேரம் சும்மா கிடக்கு, நேரம் சும்மா கிடக்கு, எக்கச்சக்கமா நேரம் இருக்கு, ஆகிறது தெரியல, புரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ரசூலுல்லா பார்த்தாங்களாம் எங்க மேராஜில். அப்ப இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்கள், உங்களது உம்மத்துக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்துடைய பூமி ரொம்ப பெரிய விசாலமா இருக்கு, சொர்க்கத்துடைய பூமி ரொம்ப விசாலமா இருக்கு, சுபஹானல்லாஹ், அங்கே நிறைய மரங்களை நட்டுக்கொள்ள சொல்லுங்கள், தோட்டங்களை உருவாக்க சொல்லுங்கள். அது எப்படி சொர்க்கத்துல மரத்தை நடுறது, தோட்டத்தை உருவாக்குறது சொல்லுங்க, சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, இல்லையா? நிரந்தரமான நன்மைகள் அவருக்கு மண்டையில இதெல்லாம் விளங்காது, நேரம் எக்கச்சக்கமா இருக்கு. இப்ப என்ன செய்யணும், எப்படி சாப்பாடு மிச்சமான கொண்டு போய் கொட்டாரோ அந்த மாதிரி கொண்டு போய் கொட்ட வேண்டியதான். எங்க கொட்ட வேண்டியது, எதில் இவருடைய தீனுக்கு நன்மை இல்லையோ, எதில் இவருடைய உடல் ஆரோக்கியம் இல்லையோ, எதில் இவருக்கு இம்மையில் நன்மை இல்லையோ, அப்படியே வீணா கழிக்கிறது. அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்கிறான், அதுவும் நாம் இந்த இடத்துல உணர வேண்டிய ஒன்று. நான் சொல்றது புரியுதுங்களாமா? இப்ப மறுமையை தெரிந்தவர்களுக்கு, அருமையை உணர்ந்தவர்களுக்கு அதுக்கு தேவையான அமல்களை செய்வதற்கே அவருடைய வாழ்க்கையில் நேரம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்குமா, அதுல இந்த அமலை செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைக்குமா, ஒரு அரை ஜுஸுவை எக்ஸ்ட்ரா ஓதிடலாம், ஒரு நாலு ரக்காத்து எக்ஸ்ட்ரா தொழுகலாம், ஒரு நாலு மிஸ்கின்களுக்கு போய் உதவி செய்யலாம், ஒரு நாலு இல்மை படிச்சுக்கலாம், இப்படி அவர்கள் வாழ்க்கையை விரட்டிக்கொண்டே இருப்பார்கள். எப்படி சொல்றது, புரியுதா இல்லையா? வாழ்க்கையை அவர்கள் விரட்டிக்கொண்டே இருப்பார்கள்.